ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। Sri Vishnu Sahasranam, what number are we on today? You can translate this? Yeah, okay, so speak, translate.
Sri Vishnu Sahasranamam.
What number are
we on today? Inniki enda namathai paapom appdin paapom.
The last name was 535.
Idhukku munadi paartha naamam vandu 535.
Today I'm going to speak on the name Acharya.
இன்னைக்கு நான் ஆச்சாரியன் அப்படிங்கிற நாமத்திலிருந்து பேச போறேன்.
So that should be 536, isn't it?
அப்போ அது வந்து 536 தானே இருக்கணும்.
Well, I think we're going to have to say 535A.
ஆனா இந்த இடத்துல அது 535A அப்படினு வரும்.
Because in the commentary I'm following, the name 535 was Kapila Acharya.
Ena naan paarthirukkoodiya poruvarai lirundhu Kapila Acharyan abdingara naamam vandu 535.
But I'm going to speak on Acharya as a separate name.
Ana naan Acharyan abdingara naamathu thaniya pesa poren,
following the system which our Gaudiya commentator Baladev Vidyabhushan does.
பலதேவ வித்யாபூஷணர் நம்மளோட கௌடியா ஆச்சாரியரோட வழியை பின்தொடங்கி நான் இந்த பொருளுரையை பேச போறேன்.
So generally I've been following the number order as given by Parashara Bhatta, the Sri Vaishnav commentator.
நான் இந்த இப்ப நான் படிக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட எண்ணிக்கை வந்து பராசர பட்டரால் கொடுக்கப்பட்டது.
But I'm going to deviate from that just now.
நான் அதிலிருந்து இப்ப கொஞ்சம் விலகி வர போறேன்.
Now the word acharya is a very well known word.
ஆச்சாரியன்ங்கிற நாமம் வந்து பொதுவா தெரிந்திருக்கக்கூடிய நாமம்.
In all the major Indian languages.
பெரும்பாலான பாரத பாஷையில எல்லாத்துலயும் இந்த சப்தம் இருக்கு.
With the exception of Urdu probably.
உருது தவிர
or we can say in all the Indian languages which are derived from Sanskrit, which means most of them.
இல்ல நாம இப்படி சொல்லலாம், சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்க கூடிய பாஷைகள்ல இந்த 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 பேர் இந்த வார்த்தை வந்து இருக்கும்.
Which are directly derived from Sanskrit via Prakrita languages.
Prakrita பாஷைகள் எதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல இருந்து நேரடியா வந்திருக்கோ அந்த பாஷைகள் எல்லாம் நம்ம இந்த வார்த்தையை பார்க்கலாம்.
There are other Indian languages which are not directly coming through Sanskrit. That will be Manipuri and the different tribal languages up in the northeast.
பாரத தேசத்துல சில மொழிகள்லாம் வந்து சமஸ்கிருதத்துல இருந்து நேரடியா வந்தது கிடையாது. உதாரணத்துக்கு வந்து மணிபுரி அந்த மாதிரி சில பாஷைகள்.
Of course Manipur is very much integrated with the Vedic culture, so definitely they know the word acharya in their language also.
ஆனா மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலம் வந்து வேத கலாச்சாரத்தில் இணைந்து இருக்கக்கூடிய மாநிலம், அதனால அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஆச்சாரியனுங்கிற வார்த்தையை தெரிஞ்சு இருக்கும்.
Acharya and guru, they're often used interchangeably, they're very close synonyms.
Acharya guru அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து நம்ம ரெண்டுமே ஒரே அர்த்தத்துக்கு யூஸ் பண்ணலாம், மாறி மாறி.
So what does acharya mean? Well, you all know the term.
Acharyan endral enna ungal ellarkum indha artham therindirukum.
Sometimes it's translated into English as teacher, but it means much more than that.
Aangilathile idu vandu aasiriyar appdin moli peirupanga, ana aasiriyaroda adu vandu uyarndha oru artham irukku, aalndha artham irukku.
The concept of acharya or guru is not like that of a teacher in the English language.
Guru acharyan apdingara vaarthai aangilathil irukkakoodiya aasiriyaroda vaarthai mari kadaiyadu, adu vandu vera.
means one who teaches us something which will be generally in youth one is taught, and that will be valuable throughout the life.
இளம் வயதுல வந்து நமக்கு சில கல்விகள்லாம் நம்ம கற்றுப்போம், அதை வந்து நம்ம பின்னாடி வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறதுக்காக நம்ம அதெல்லாம் கற்றுக்குறோம்.
Ultimately, what does the word acharya mean? It means who teaches us that will be most, what the most valuable thing.
Acharya அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு எது ரொம்ப ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கோ அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், வாழ்க்கைக்கு எது நமக்கு அவசியமானதோ அதை சொல்லிக் கொடுப்பார்.
So there can be the acharya of dancing or music.
நல்லா நாட்டியத்தோட ஆச்சாரியர் இருக்கலாம், பாடல் அந்த மாதிரி ஆச்சாரியர் இருக்கலாம், பாடல்
the acharya of calligraphy,
அழகான எழுத்துக்கு ஆச்சாரியர் இருக்கலாம்.
That's not, we don't see that so much in Vedic culture. That's big in Urdu culture, actually. They have a big thing because they're not supposed to do art, but they can write the Quran, so somehow they get some art in there with writing the Urdu figures, Urdu characters.
கேலிகிராஃபிங்கிற அழகான எழுத்தை நம்ம வந்து பாரத தேசத்தில் அவ்வளோ பார்க்க முடியாது, பெரும்பாலும் வந்து உருது கலாச்சாரத்தில் பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து காவியம்லாம் வரைய முடியாது, அதனால அவங்க வந்து இந்த குரான் எழுதலாம். குரான் எழுதுறதுக்காக காவியம் அப்போது அவங்க வந்து இதை அவங்க அந்த குரான் அழகாக எழுதுறதுக்காக இந்த மாதிரி அழகான எழுத்தை யூஸ் பண்ணுவாங்க கேலிகிராஃபி அப்படின்னு.
Mathematics, there can be an acharya of mathematics.
கணக்கு ஓட கணக்கு பாடத்தோட ஆச்சாரியரா இருக்கலாம்.
In India today, if we say the name Ramanuja, people think, oh yes, great person from Tamil Nadu.
ராமானுஜர் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா நிறைய பேர் இப்ப இருக்கிற மக்கள்லாம் ஆமா ஆமா அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு சிறந்த நபர், பெரிய நபர்,
மேத்தமெட்டிஷியன்,
கணக்குல சிறந்த பயிற்சி பெற்ற நபர் அப்படின்னு நினைப்பாங்க.
The real Ramanuja is he who gave, who's an acharya, Ramanuja acharya.
அவங்களுக்கு ராமானுஜர் அப்படிங்கற ஆச்சாரியரை பத்தி தெரியாது.
Yeah, so the best acharya is the one who teaches the best thing in the best way.
சிறந்த ஆச்சாரியர் வந்து சிறந்த விஷயத்தை சிறந்த முறையில் நமக்கு சொல்லி கொடுப்பார்.
So really an acharya is one who teaches us about Krishna.
அதனால ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் நமக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுப்பார்.
Because without Krishna everything is useless. Krishna and Krishna bhakti.
ஏனா கிருஷ்ணர் இல்லாம எல்லாமே உபயோகமற்றது. கிருஷ்ண கிருஷ்ண பக்தி இல்லாம எல்லாமே உபயோகமற்றது.
பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபஹ அப்ராணஸ்யைவ தேஹஸ்ய மண்டனம் லோக ரஞ்சனம். Without பகவத் பக்தி, one may be apparently a very great devotee or chanting mantras or very doing austerities, very learned, but it's all useless, like the decoration on a dead body.
Bhagavad bhakti illama othar vande nariya padichirukalam ha nariya vidyagala serandavara irukalam vali paattala la serandavara irukalam ana avarku vande அந்த பகவத்பக்தி இல்லாமல் இருந்தார்னா அது வந்து ஒரு ஒரு பொணத்து மேலே அலங்காரம் செய்கிற மாதிரி.
தேர்ஃபோர் ஷட் காம நிபணோ விப்ர மந்திர தந்திர விஷாரத வைஷ்ணவ குரு ந சியாத் வைஷ்ணவ ஸ்வபச்ச குரு. ஹூ ஒன் மே பி வெரி எக்ஸ்பர்ட் பிராமின், வெரி எக்ஸ்பர்ட் இன் பெர்ஃபார்மிங் சோ மெனி ரிச்சுவலிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், may know so many mantras and tantras, but if he's not a Vaishnava, he can't actually be a guru in the proper sense of the term.
அதனால ஒருத்தர் வந்து ஒரு பிராமணரா இருக்கலாம், அவர் வந்து நிறைய மந்திரங்களை தந்திரங்கள் எல்லாம் சொல்றவரா இருக்கலாம், அதுல வந்து தேர்ச்சி பெற்ற நபரா இருக்கலாம், ஆனா அவர் வந்து கிருஷ்ண பக்தி, அதாவது அவருக்கு வந்து கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா அப்போ அவர் வந்து ஆச்சாரியராக இருக்க முடியாது.
But if one is born in a family of dog eaters, which is about as low as you can get, But one is a Vaishnava, then certainly such a person should be a guru, is a guru.
ஆனா ஒருத்தர் வந்து சூத்ர குடும்பத்துல பிறந்து அவர் வைஷ்ணவனா இருந்து சூத்ரரோட தாழ்ந்த ஜாதியில பிறந்தாலும் அவர் வைஷ்ணவனா இருந்தார்னா அவரால் வந்து குரு ஆச்சாரியரா ஆக முடியும்.
சோ ரியல் ஆச்சாரியர் இஸ் ஒன் ஹூ டீச்சஸ் அபௌட் கிருஷ்ணா.
அதனால உண்மையான ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுப்பார்,
இன் தி ப்ராப்பர் வே,
சரியான வழிமுறையில சொல்லி கொடுப்பார்.
According to Shastra, according to the Guru Parampara, bona fide Parampara.
அதாவது சாஸ்திரத்தின் அடிப்படையில் பரம்பரை மூலமா வரக்கூடிய பரம்பரையிலிருந்து பரம்பரை வழியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார்.
Without any personal motivation.
எந்த விதமான சுயநலை சுயநலம் இல்லாமல் சொல்லிக் கொடுப்பார்.
And who demonstrates in his own life how to do that.
அப்புறம் தன்னோட வாழ்க்கையிலையும் அவர் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை நடத்தி காண்பார். அவர் வந்து பெரும்பாலான சமயத்துக்கு வந்து ஆச்சாரியர் அப்படிங்கிறது
கிடையாது,
எப்பவுமே அவர் ஆச்சாரியர்.
Just like sometimes in Bengal I used to hear people say, well, I'm vegetarian most of the time, I only eat fish once a day.
இப்படி நான் வந்து
I'm vegetarian.
நான் வங்காளதேசத்தில் கேட்பேன், மக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, பெரும்பாலும் நான் வந்து சைவ உணவை தான் சாப்பிடுவேன், வாரத்தில் ஒரு தடவை மட்டும் மீன் சாப்பிடுவேன், பெரும்பாலும் நான் சைவ உணவை தான் சாப்பிடுவேன்
அப்படின்னு. We find in the Christian churches, the priests, they have holidays.
அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ தேவாலயத்தில் பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்களுக்கெல்லாம் வந்து விடுமுறை இருக்கும்.
But an acharya, he's 24 hours a day, 365 days a year, and 366 days in a leap year. An acharya.
ஆச்சாரியருங்கிறவர் 365 நாளும் ஆச்சாரியந்தா, லீப் இயருங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது 366 நாளும் அவர் ஆச்சாரியராக தான் இருப்பார்.
So an acharya is one who teaches about Krishna.
அதனால ஆச்சாரியருங்கிறவர் கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுப்பார்.
But Krishna, his name is given here as Acharya.
ஆனா இங்க கிருஷ்ணரோட பேரே ஆச்சாரியர்னு கொடுக்கப்பட்டிருக்கு.
So how is that?
எப்படி இது?
Well, because he teaches about Krishna.
ஏனா அவர் கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கிறார்.
பகவத் கீதா, he teaches about Krishna.
பகவத் கீதையில கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கிறார்.
He does not, it's not that he pretends to be humble and says, well, actually, I'm not really God. And then Arjuna comes along and says, no, you are God. You know, Krishna himself says, yes, I am Bhagavan.
அவர் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பணிவான மனப்பான்மை எடுத்துட்டு பகவத்கீதையில் இல்லை ஒரு மாதிரி, அப்புறம் அர்ஜுனன் அவர் வந்து தன்னை கடவுள்னு வெளிப்படுத்திக்காம பணிவா நடந்துக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் அர்ஜுனன் வந்து இல்லை இல்லை நீங்க தான் கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணர் வந்து உறுதியா சொல்றார், நான் தான் கடவுள்.
If anyone claims to be God, they're the biggest rascal.
யாராவது தன்னை கடவுள் அப்படின்னு அவங்க வந்து தன்னை வெளி அந்த மாதிரி தன்னை பத்தி சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அயோக்கியன்.
With one exception.
இதுல ஒரே ஒரு ஒரே ஒரு ஒன்னு தவிர ஒரே ஒரு நபரை தவிர
Krishna, because he is God.
ஏன்னா அது கிருஷ்ணர், ஏன்னா அவர் கடவுள்.
So Krishna also teaches about himself.
அதனால கிருஷ்ணர் வந்து அவரை பத்தியே அவர் சொல்லிக் கொடுப்பார்.
He is the best guru. He knows about himself better than anyone.
அதனால அவர் சிறந்த குரு, ஏன்னா அவரை பத்தி அவருக்கு தான் நல்லா தெரியும்.
A guru is one who teaches what Krishna teaches about himself, namely Bhagavad Gita.
அதனால குரு அப்படிங்கிறவர் கிருஷ்ணர் தன்னை பத்தி என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை சொல்லிக் கொடுப்பார், அதாவது பகவத்கீதை.
Just in the previous verse we had the name Satya Dharma, so Krishna teaches Satya Dharma.
இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமத்துல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல சத்திய தர்மா அப்படிங்கிற நாமம் இருக்கு. ஏ கிருஷ்ணர் வந்து சத்தியத்தை தர்மத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்.
That's in the previous sloka of Sri Vishnu Sahasranama.
அது வந்து இந்த ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில்.
Now there's another very well-known verse which manifested through Sripad Shankaracharya, who's not known as a Vaishnava, although actually he's a hidden Vaishnava.
இன்னொரு பிரசித்தி பெற்ற ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அது சங்கராச்சாரியரால் கொடுக்கப்பட்டது. சங்கராச்சாரியாருங்கிறவர் வைஷ்ணவராக கருதப்படுறதில்ல, ஆனால் அவர் உண்மையிலேயே வந்து ஒரு வைஷ்ணவர் மறைந்த ரூபத்தில்.
வசுதேவ சுதங்கதேவா கம்சச்சானுர மார்ஜனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணங் வந்தே ஜகத்குரு. கிருஷ்ணர் இஸ் தி ஸ்மார்டஸ்ட், தே நோ திஸ் மோர் தென் தி வைஷ்ணவர்ஸ் பிகாஸ் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சங்கராச்சாரியர். Anyway, in this verse, he establishes Krishna as Jagadguru.
In the slogatil, Shankaracharyar, Krishna re Jagadguru aga stabikirar.
So there may be so many acharyas. Someone may be an acharya of their village.
Annala pala acharyargal irukkalam. Sila per vandu avaru gramathin acharyara irukkalam.
Someone may be the acharya of yoga practice.
சில பேர் யோக பயிற்சியோட ஆச்சாரியாரா இருக்கலாம்.
Someone may be the acharya of dancing.
சில பேர் நாட்டியத்தின் ஆச்சாரியாரா இருக்கலாம்.
But Krishna is the acharya of everything, of everyone, because he teaches that knowledge which is relevant to everyone.
அதனால கிருஷ்ணர் வந்து எல்லாரோட ஆச்சாரியர், ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்கிற ஞானம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது.
And young Brahma, Varunindra, Rudra, Maruta, Stunvanti, Divyai, Stavair, all the great personalities in the universe, they offer respect to Krishna.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நபர்களும் எல்லா தேவர்களும் கிருஷ்ணருக்கு ஸ்துதி பாடுறாங்க.
Sangha Kramopanishadaya Gayanti Yang Samagaha. All the Vedas and their corollaries, they also sing of his glories.
Ella Vedangalum, Veda Angangalum, avaroda pugalai dhan paadugirathu.
Nana Avasthita Tadgatena Manasa Pashyanti Yam Yogina. The yogis, they see him in their meditation, samadhi.
Yogigal avarai samadhiyil, சமாதி தியானத்தில் பார்க்கிறார்கள்.
யசாந்தம் நவிது சுரா சுர தேவா தஸ்மை நமஹ. Therefore we offer that our respect to that God who even the demigods and the demons, they cannot reach the end of his glories.
அதனால நம்ம அந்த கடவுளை வழிபடுகிறோம். எந்த எந்த கடவுளை பத்தி பெரிய பெரிய தேவர்கள் கூட அவரோட புகழோட இறுதியை காண முடியலையோ.
And who manifests his teachings, himself speaking to Vivasvan and Arjuna.
எந்த கடவுள் அவரோட உபதேசங்களை விவஸ்வான் அந்த மாதிரி நபர்கள் மூலியமா அதை கொண்டு வரார், கொடுக்கிறார்.
To Brahma at the beginning of creation, before the creation, Tene Brahma Hridaya Adi Kaviye.
எந்த நபர் வந்து பிரபஞ்சம் ஆரம்பிக்க சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறாரோ.
So in this way he makes Brahma an acharya.
இப்படி அவர் வந்து பிரம்மா ஒரு ஆச்சாரியராக ஸ்தாபிக்கிறார்.
So Brahma teaches this knowledge to Narada, who is then an acharya.
பிரம்மா இந்த விஞ்ஞானத்தை வந்து நாரதருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ நாரதர் ஒரு ஆச்சாரியராக ஆறார்.
Narad to Vyas, and Vyas to Madhva, and in this way, coming down through disciplic succession, there are so many acharyas.
நாரதர் வந்து வியாசருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், வியாசர் வந்து மத்வாச்சாரியருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வழியாக பல ஆச்சாரியர்கள் உருவாகிறாங்க.
Up to the present time.
இப்போ இருக்கு இந்த சமயம் வரைக்கும் இப்போ இந்த காலகட்டத்து வரைக்கும்
Krishna says, Acharyang Nang Vijani Yang Navamanyeta Karihichit Namartya Buddha Suyeta Sarvadeva Maya Guru. Who, he says, he told Uddhava, you should know the Acharya to be myself.
Krishna Uddhava Solrar, Acharya Rangaravar, Enil Verabadadanabar.
And never respect, disrespect him in any way.
One
should not think of him as an ordinary person under the clutches of material nature, subject to birth and death. Should not envy the Acharya.
Acharyan mel poramai kodakudadu.
Because he is the representative of all the demigods, all the great saintly persons.
Ena avar vandu,
they're all manifest in him.
Ena avar vandu ella devargal ella periya periya nabargaloda pradinidhi. Unnoru vidathila ella avanga ellarume ivar mooliyamaga veli padranga.
This way also Krishna is the Acharya. He declares the Acharya to be non-different from him.
அதனால இந்த விதத்தில் கிருஷ்ணர் ஒரு ஆச்சாரியர் கிருஷ்ணர் ஆச்சாரியர் ஏனா ஆச்சாரியர் அவரில் வேறுபடாத நபராக அவர் கருதுகிறார்.
So Krishna says that the Acharya is non-different from him, and the Acharya is recognized as an Acharya because he tells everybody that Krishna is different from me and you and everyone else.
அதனால ஆச்சாரிய கிருஷ்ணர் வந்து அவர் கிருஷ்ணர் அவர் ஆச்சாரிய அவர் ஆச்சாரியராக கருதுகிறார். ஆச்சாரியனுங்கிற நபர் வந்து என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணரும் நானும் வேறை, நம்ம எல்லாரும் கிருஷ்ணரோட வேறை. அந்த விதத்தில் அவர் ஆச்சாரியர்.
Those who establish Krishna as the supreme personality of Godhead, they are acharyas.
யார் வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஸ்தாபிக்கிறார்களோ, நிர்ணயிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள்.
Those who insist that I am not God, as their foolish disciples may think that they are.
யாரெல்லாம் வந்து நான் கடவுள் இல்லை அப்படிங்கறத தீர்மானமா சொல்றாங்களோ, யார்கிட்ட சில சீடர்கள் வந்து மூடத்தனமா அவங்கள கடவுள்னு நினைச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரியான நபர்கள் அவங்க ஆச்சாரியர்கள்.
Such a person is recognized as Krishna to be non-different from him.
அந்த மாதிரியான நபர் கிருஷ்ணரை தன்னில் வேறுபடாத நபராக கருதுகிறார்.
Srila Prabhupada gave this example.
Srila Prabhupada in the udaranathai kudukkirar
of the viceroy in India during the British Raj.
British kaalathil irukka koodiya viceroy mari.
The viceroy was considered the same as the king of England.
India la irukka koodiya viceroy vandu Britain naatla irukka koodiya raja ku samamana nabar.
Was treated just like that because he had to represent because the king wasn't there, so he represented the king and he was treated with all honor and in the same way. So he's considered non-different, even though everyone knows he's different.
ஏனா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ராஜா வந்து இங்க இந்தியால இல்ல, அதனால அந்த வைசராய் தான் வந்து அந்த ராஜா பிரிட்டனோட ராஜாவுக்கு பிரதிநிதி. எல்லாருக்கும் அவர் வந்து ராஜாவோட வேறுபட்ட நபர்னு தெரியும், ஆனாலும் அவரை ராஜாவோட சமமா அவரை வழிபட்டாங்க, அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் வேறுபட்ட நபர்னு, ஆனால் அவரை ராஜா மாதிரியே நடந்துக்கிட்டாங்க.
So the viceroy acts as if he was the king and accepts respect like that. But if he says, I am the king, he'll be booted. The king will throw him out of the job.
அதனால வைசராய்ங்கிறவர் அந்த மரியாதையெல்லாம் ராஜாக்கு என்ன எந்த மரியாதையெல்லாம் கொடுப்பாங்களோ அந்த மரியாதையெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. ஆனாலும் அவர் எப்பவுமே தான் ராஜா இல்லைன்னா அவர் வந்து சொல்லுவார். அவர் ஏதாவது ஒரு நாள் அவர் ராஜா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டார்னா ராஜா அவரை தூக்கிடுவார்.
Subtle, sukshamana. It's a subtle consideration to understand how the Acharya is non-different from Krishna and different also.
அதனால இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். எப்படி ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணரோட ஒரு கிருஷ்ணர் மாதிரியே கிருஷ்ணருக்கு சமமான நபர், ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து வேறுபட்ட நபர்.
If we think that the Acharya is Bhagavan, we're wrong.
நீங்க ஆச்சாரியர் பகவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறு.
But if we differentiate him from Bhagavan, then we're wrong.
ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் அவர் முற்றிலும் பகவானோட வேற நபராக நீங்கள் கருதுனீங்கன்னா அதுவும் தவறு.
If we think he's different from Bhagavan, then we're right.
நீங்கள் அவருக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்கள் சரி, அப்போ அது சரியான கருத்து தான்.
But if we treat him less than Bhagavan, then we're wrong.
ஆனால் நீங்கள் வந்து அவரை பகவானோட நீங்கள் வந்து அவருக்கு தாழ்ந்த மரியாதை கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் தவறான காரியத்தை செய்கிறீங்க.
It's a very important point to properly understand, because so many people misunderstand that their guru is directly Bhagavan.
இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பல பேர் வந்து அவங்க குருவே அவங்க பகவானாக நினச்சிக்கிறாங்க.
Now, one of the prime characteristics, or maybe the central characteristic, well, the central characteristic of an acharya is that he is a Vaishnava. Yeah, that's the central characteristic.
ஆச்சாரியருக்கு முக்கியமான அறிகுறி வந்து அவர் வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கிறார்.
And he must, this is a central point also, he must speak according to Shastra.
ரெண்டாவது அவர் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் பேசுறார்.
But Krishna is the acharya, but what he speaks is Shastra. So how is he going to speak according to or following Shastra?
கிருஷ்ணர் தான் சாஸ்திரத்தின் குறிக்கோள். அப்போ எப்படி ஆச்சாரியர் வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பேச முடியும்?
Of course, when Krishna comes as Chaitanya Mahaprabhu, he acts as a devotee and he speaks according to Shastra.
சைத்தன்ய மகாபிரபு வந்தபோது அவர் ஒரு பக்தனாக நடந்துட்டார். அதே சமயத்தில் அவர் வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தார்.
But even when speaking Bhagavad Gita, Krishna refers to Shastra, as Prabhupada points out.
ஆனால் கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கும்போது கூட அவர் வந்து சாஸ்திரத்தை இந்த விதமாக கருதுகிறார்.
ரிஷிபி பஹுதா கீதம் சந்தோ பி விவிதாய் பிதக் Brahma Sutra Padai Shaiva Hetu Madbhya Vinishchitai. He says that the ultimate cause, everything, the cause and effect, which is the subject of Vedanta philosophy, the various rishis, the various shastras, they have described that in various ways.
Krishna solrar rishigal munigal avanga ellarum shastrate eduthu பல கோணங்களில் இருந்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க.
So he refers to Shastra. He established this importance there.
அதனால இந்த கிருஷ்ணர் வந்து சாஸ்திரத்தின் மேற்கோள் காட்டுறார், சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
And we find that Bhagavad Gita is the essence of all Shastra, whatever else has been given prior to that.
நம்ம இதையும் புரிஞ்சுக்கலாம், பகவத்கீதை வந்து எல்லா சாஸ்திரத்தின் சாராம்சம். பகவத்கீதைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய எல்லா சாஸ்திரத்தின் சாராம்சம்.
Many verses, they practically parallel passages from the Upanishads.
பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்கள் வந்து உபனிஷத்துகளிலிருந்து நேரடியாக இல்லை அது 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 போலவே இருக்கும். உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் போலவே இருக்கும்.
Now all the commentators here who either they've taken the name Kapil Acharya to be one name.
இந்த நாமத்தின் மேல இருக்கக்கூடிய பொருளுரை பெரும்பாலான ஆச்சாரியர்கள் வந்து கபில் ஆச்சாரியருங்கிற நாம வந்து ஒன்னா எடுத்திருக்காங்க.
Or in the context, because the names Kapila and Acharya come together, they say that this, in the context of Vishnu Sahasranama, Acharya specifically refers to Kapila Avatar.
இந்த நாமம் வந்து கபிலாச்சாரியனுங்கிற ஒன்றா வர்றதுனால அவங்க ஆச்சாரியனுங்கிற நாமம் வந்து கபிலா அவதாரத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So Kapila, although he's the supreme personality of Godhead himself, he acts and lives as a typical acharya.
கபில தேவர் வந்து பகவானோட அவதாரமாக இருந்தாலும் அவர் வந்து நடந்துக்கிற விதம், சொல்லிக் கொடுக்கிற விதம் எல்லாம் ஒரு ஆச்சாரியனை
போலதான்.
அவர் வந்து துறவி எடுத்திருக்கக்கூடிய பிராமணர்.
இன்ஸ்ட்ரக்ட் ஆசுரி முனி அண்ட் அதர் ப்ரொமினன்ட் high level spiritualists.
அவர் வந்து தேவஹூதிக்கு உபதேசம் செஞ்சார், அப்புறம் ஆசுரி அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு உபதேசம் செஞ்சார். இதை போல அவர் வந்து பல ஆன்மீகத்தில் சிறந்த நபர்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கார்.
Also, he is the acharya of the Sankhya system because he established that in the world, therefore he's known as the acharya of that.
அவர் அதே மாதிரி சாங்கிய தத்துவத்தை வந்து இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த சாங்கிய யோகத்தை வந்து அவர் தான் வந்து எடுத்து உபதேசம் கொடுத்தார்.
Just like Sri Ramanuja Acharya is known as the Acharya of Vishishtadvaita.
எப்படி ராமானுஜாச்சாரியர்
தர்ஷன்
எப்படி ராமானுஜாச்சாரியார் வந்து விசிஷ்டாத்வைத தர்சனம் அந்த தத்துவத்தின் ஆச்சாரியரா இருக்காரோ அந்த மாதிரி.
Apparently he never used this term himself.
ராமானுஜர் இந்த விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற வார்த்தையை வந்து அவரே உபயோகப்படுத்தினா மாதிரி தெரியல.
And although, of course, there were great, the Alavas were there before him.
அவருக்கு முன்னாடி ஆழ்வார்கள்லாம் இருந்தார்கள்.
But nonetheless, he's known as the Acharya of this Sampradaya.
ஆனாலும் அவர் அந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனாக கருதப்படுகிறார்.
Because he gave a systematic philosophical understanding.
ஏன்னா அவர் வந்து ஒரு அழகா அவர் வந்து எடுத்து எல்லாத்தையும் அந்த அதுக்கு அர்த்தத்தை அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கார். அந்த தத்துவத்துக்கான விளக்கமை கொடுத்திருக்கார்.
So in that way he is the acharya of the philosophical system.
இதன் மூலமாக அவர் அந்த தத்துவத்துக்கு ஆச்சாரியாக இருக்கிறார்.
And he's also the acharya because he organized the sampradaya.
அவர் வந்து அந்த சம்பிரதாயத்தை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்தார். அது வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சார் அந்த சம்பிரதாயத்துக்கு.
Gave rules and regulations for everyone to follow.
அவர் வந்து அந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே சட்டத்திட்டங்கள் கொடுத்தார், வழிமுறைகள்லாம் கொடுத்தார்.
All derived from Shastra.
இது எல்லாமே சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் கொடுத்தார்.
He established many mutts for as instructional centers.
அவர் வந்து பல மடங்களை ஸ்தாபனம் செஞ்சார். இந்த மடங்கள் மூலமா இந்த விஞ்ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக.
Was a very powerful preacher who changed many people from non-bhakti or non-Vaishnavism to Vaishnavism, brought many, many people and set into motion. Yeah, okay, that's enough.
அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பிரச்சாரகர், பல வைஷ்ணவன் இல்லாத நபர்களை வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்தார்.
And set into motion a great tide of bhakti. Of course, he wouldn't call it bhakti, but we use that term more in that context. But which is now 1,000 years since his birth, so it's a great event this year.
இதன் மூலமா அவர் வந்து பக்தி ஒரு பெரிய பேரலையை உருவாக்கினார். அந்த அலை வந்து இன்னி வரைக்கும் 1000 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால இந்த வருஷம் இந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டு.
ஓகே, I'll finish that now.
அதனால நான் இங்கே நிறுத்தி நான் இதோட முடிச்சுக்கிறேன் உபன்யாசத்தை. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
கேள்வி இருக்கா?
கேளுங்க, அப்படியே கேளுங்க, அப்படியே சொல்லுங்க.
She can say through
it. சரி, சொல்லு.
No, she can say.
Gracias. கிருஷ்ணர் வந்தால் தான் அவங்க பக்தி பண்ண முடியும். பக்தி இருக்கவங்க சில பேர் பக்தியிலேருந்து வாங்கிப்பாங்க.
நான் இது ரெக்கார்டிங்காக சொல்கிறேன். பக்தி ரசாமிருத சிந்துவில் கிருஷ்ணரை பற்றி நினச்சாதான் பக்திக்கு வர முடியும்னு சொல்லியிருக்கு. ஆமாம், ஆனால் பக்திக்கு வந்தவங்க வந்து சில பேர் வெளில போகிறாங்க. இன் பக்தி ரசாமிருத சிந்து இட்ஸ் மென்ஷன் தட் வென் ஒன் திங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, ஓன்லி இஃப் ஒன் திங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ஒன் கேன் கம் இன் டு பக்தி டிவோஷன் லைஃப். But then we see that people who are in devotion life, they go out of it. So how is this?
Yeah, well, the jiva is called tatastha. He's situated on the shore. That means he can either be in the water or out of the water.
Jivan abringaravar tatastha abrin solapattirukku. Tatastha abringaravar vande avar vande karai orama irukkarnu artham. Avar vande கரை உள்ள இது பூமிக்கு வரலாம், இல்லைனா அந்த பக்கம் தண்ணிக்குள்ளேயும் போகலாம்.
ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் அவர் மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ் டு பி அண்டர் கிருஷ்ணர் ஷெல்டர் ஆர் டு லீவ் தட் ஷெல்டர்.
அதனால நமக்கு ஒரு சிறிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தின் மூலியமாக நம்ம கிருஷ்ணரோட தஞ்சத்து கீழே இருக்கலாம், இல்லனா நம்ம அதை விட்டு வெளியிலையும் போகலாம்.
But anyone who has seriously surrendered to Krishna, even if he wanders away sometimes, Krishna will bring him back.
ஆனா எந்த நபர் வந்து ரொம்ப தீர்மானமாக ரொம்ப உறுதியோட அவர் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாரோ அந்த நபர் கொஞ்சம் மேலே கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் போனாலும் கிருஷ்ணர் அவரை வந்து வழிக்கு கொண்டு வந்துடுவார்.
It's not that you just say Hare Krishna once and then automatically you become a pure devotee. There are so many tests from Maya, and we may not pass all the tests very well. We may go away, but then we'll come back again.
Alla Hare Krishna abdinga oru thara sonna mattum namba thuya bhaktara aaga maatom. Maya namaga pala vidhamana sodhanaigala kudupar. Andha sodhanaigal la namba vande andha pareekshaigal la namba vande ஒழுங்காக சில தடவை அதை வந்து பாஸ் பண்ணலைனா கூட நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நமக்கு பின்னாடி ஒரு வாய்ப்பு கொடுப்பார்.
You can see this verse in the first canto of the Bhagavatam, chapter 5. I can't remember the number. There's one verse.
நீங்கள் இந்த ஸ்லோகத்தை வந்து ஸ்ரீமத் அந்த துளசி மகாராணியை தொடாமல் இப்படி வாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதலாவது காண்டம் ஐந்தாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு.
நவாய் ஜனோ ஜாது கதாஞ்சன பிரஜன் முகுந்த சேவியாந்தியவாதாங்க சங்ஸ்ருதிம் I can't remember the rest of it. ஸ்மரன் முகுந்தாங்க உபகுஹனம் புன விஹாதமிச்சன் நரசாகிரஹோ ஜனாஹ. ப்ளீஸ்
அந்த துளசியை தொட.
We worship Tulsi and then we forget immediately. Just see, that's an example.
இது ஒரு உதாரணம் உங்க கேள்விக்கு. நம்ம துளசியை வழிபடுறோம், அதுக்கப்புறம் மறந்துடுறோம் உங்களை பத்தி.
You worship Tulsi in the morning and then just don't bother for the rest of the day.
நீங்க துளசி மகாராணியை வந்து காலையில வழிபடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது.
Anyway, this verse which I just stated says that one who's been in bhakti, they may go away, but they'll come back. You can find that verse in Narad's instructions to Vyasa.
Bhagavad.
In fact, it's stated in the Bhakti Rasamrita Sindhu, which gives the answer to your question.
Bhagavadathila Naradar vande Vyasa Munivarukku vande upadesam seiyumbodhu indha slogam varudhu. Indha slogathu artham enna appadina avathar bhaktila vanduta அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா அவங்க பின்னாடி வருவாங்க, திரும்பி வந்துருவாங்க. இந்த ஸ்லோகமானது நீங்க பக்தி ரசாமிருத சிந்துலயே இருக்கு. பக்தி ரசாமிருத சிந்துலயே நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கு.
ஹரே கிருஷ்ணா.
வேற ஏதாவது முடிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. ஆ, ஐ ஜஸ்ட் ரிப்போர்ட்
சே
வி ஆர் இன் தி auspicious year of Ramanuja's 1000th appearance, and we've also got the auspicious association of Srila Prabhupada, so we are actually very fortunate. And we want to know, we are around 20 devotees here. We have some differences with each other, but then when it comes to devotional service, we somehow unite and serve. We want to know how we should utilize this opportunity to the best extent. How should we act?
Which opportunity?
We've got Prabhupada's association in 1000 years, and how can we take best benefit of this fortune? Our நாங்க ராமானுஜரோட ஆயிரம் வருஷம் பிறந்த உற்சவ அந்த ஆண்டில் இருக்கோம். அது தவிர எங்களுக்கு வந்து சில பிரபுபாதரோட சங்கமும் கிடச்சிருக்கு, பக்தரோட சங்கமும் கிடச்சிருக்கு. நாங்கள் 20 பேர் இங்கே கூடி நாங்கள் பக்தி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம், இந்த வாய்ப்பை நாங்கள் எந்த விதத்தில் சிறந்ததாக நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் செயல்பாடு செய்யணும், எந்த விதத்தில் நாங்கள் இந்த வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறார்.
சைதன்ய மகாபிரபுஸ் ஃபேமஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜன்ம சார்த்தக் கொரை கொரோ பொரோ உபகா, மேக் யுவர் லைஃப் சக்ஸஸ்ஃபுல் இன் கிருஷ்ண கான்ஷியஸ் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் டு கம் டு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் ஆல்சோ.
சைதன்ய மகாபிரபுவோட ஒரு பிரசித்தி பெற்ற உபதேசம் இருக்கு, அதில் அவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பக்குவப்படுத்திக்கோங்க, அதே மாதிரி மற்றவங்க அவங்க வாழ்க்கையை பக்குவப்படுத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க.
Distribute, read Prabhupada's books, distribute the books and live according to them.
Prabhupadaroda puthangalai padinga, Prabhupadaroda puthangalai viniyogam seiyunga, adabadi aa Prabhupadar kuruthu kudu upadesathu padi unga vaazhkaiyai nadathunga.
Okay.
Seri. Hare Krishna.